இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத வசனம் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 55 அதிகாரம் 8-9 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 55 அதிகாரம் 8-9 வசனங்கள்.
என் நினைவுகள்
உங்கள் நினைவுகள் அல்ல,
உங்கள் நினைவுகள் அல்ல,
உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பூமியை பார்க்கிலும்
வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ
அப்படியே
உங்கள் வழிகளை பார்க்கிலும்
என் வழிகளும்
உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது.
இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு அருமையான ஒரு காரியத்தை இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனுடைய நினைவுகளும் வழிகளும் ஆண்டவருடைய நினைவுகள் வழிகளுக்கு வித்தியாசப்படுகிறது. இதை ஆண்டவரே சொல்லுகிறார். என்னுடைய நினைவுகள் வேறு, உங்களுடைய நினைவுகள் வேறு, என்னுடைய வழிகள் வேறு, உங்களுடைய வழிகள் வேறு, வித்தியாசப்படுகிறது. அது எந்த அளவுக்கு வித்தியாசப்படுகிறது என்பதை அழகாக சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. என்னுடைய நினைவுகளுக்கும் உங்கள் நினைவுகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என் வழிகளுக்கும் உங்கள் வழிகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசம் எப்படிப்பட்டதென்றால், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதே போல, அவ்வளவு பெரிய ஒரு இடைவெளி என் நினைவுகளுக்கும் உங்கள் நினைவுகளுக்கும் இடையில் இருக்கிறது. என் வழிகளுக்கும் உங்கள் வழிகளுக்கும் நடுவில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தூரம் இருக்கிறதுங்கிறார். இதை நினைக்கும் பொழுது இது நமக்கு ஆண்டவர் இருக்கிறதை உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டார். ஆனால் இது சரியானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சரியானது அல்லன்னு நான் சொல்லுவேன். ஆண்டவர் நிலையை சொல்லுகிறார், இருக்கிற நிலைமையை சொன்னாரே தவிர, இந்த இடைவெளி நம்முடைய நினைவுகளுக்கும் ஆண்டவருடைய நினைவுகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு இடைவெளி, நம்முடைய வழிகளுக்கும் ஆண்டவருடைய வழிகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு இடைவெளி இருப்பது நல்லதா என்று கேட்டால், நிச்சயமாக அது நல்லது அல்ல. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய நினைவுகளும் ஆண்டவருடைய நினைவுகளும் ஒருமித்து போக வேண்டும். நம்முடைய வழிகளும் ஆண்டவருடைய வழிகளும் எப்பொழுதும் இசைந்து போக வேண்டும். அது இடைவெளி இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இடைவெளியோடு ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஆகையால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். என் நினைவுகளும் என் ஆண்டவருடைய நினைவுகளும் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பர்சனல் லைஃபை யோசிச்சு பாருங்க. என்னுடைய திங்கிங் எப்படி இருக்குது? என்னை படைத்த ஆண்டவருடைய திங்கிங் எப்படி இருக்கிறது? என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? என்னை படைத்த ஆண்டவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? என்னுடைய காரியங்களை நான் எப்படி செய்கிறேன்? என் ஆண்டவர் அதே காரியத்தை குறித்து எப்படி எதிர்பார்க்கிறார்? அவர் எதிர்பார்ப்பது என்ன? நான் செய்கிறது என்ன? நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். இந்த உலகத்திலே இடைவெளியை நாம் குறைத்து 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 ஆண்டவரோடு ஒன்றாய் இணைந்து விடுவதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இந்த உலகத்திலேயே நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய இடைவெளி, நம்முடைய சிந்தனையிலே ஒரு பெரிய இடைவெளி, நம்முடைய செய்கையிலே பெரிய ஒரு இடைவெளி இருக்குமானால், உலக வாழ்க்கை முடிந்து மரணத்துக்கு பிறகும், அன்றைக்கு ஆபிரகாம் சொன்னார், எங்களுக்கும் உமக்கும் பெரிய இடைவெளி உண்டுனர் இல்லையா. பரலோகத்திற்கும் நரகத்திற்கும் ஒரு பெரிய இடைவெளி, ஆண்டவருக்கும் பாதாளத்திற்கும் ஒரு பெரிய இடைவெளி, எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் பெரிய இடைவெளி உண்டு. மனதுள்ளவர்களும் கூடாது வந்து கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் பெரிய இடைவெளி இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யனை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த உலகத்தில் ஆண்டவரோடு நாம் நெருங்கி ஒருமித்து போகாமல் ஒரு இடைவெளியோடு வாழ்வோமானால் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு அவரோடு ஒருமித்து வாசம் பண்ணுவது சாத்தியமில்லை. அங்கேயும் இடைவெளி வந்துடும். பரலோகத்துக்கும் நரகத்திற்கும் பெரிய இடைவெளி இருக்குது. அங்கேயும் அதே இடைவெளி மெயின்டைன் ஆயிடும். தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் ஆண்டவரோடு வாழும் பொழுது நம்முடைய திங்கிங் ஆண்டவரோடு பேரலா போகணும். என்னைக்குமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு செய்கையை செய்தாலும் சரி, நம்முடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நாம் எதையுமே செய்ய முடியாது. எந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்தாலும் மனதிலே ஒரு காரியம் தோன்றாமல் அதை செயல் வடிவத்திலே கொண்டு வருவது சாத்தியமில்லை. எந்த விஷயமானாலும் சிந்தித்து தான் நம்ம செய்ய முடியும். மனதிலே வராமல் தானாக எதுவுமே நடக்காது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வழிகளுக்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய சிந்தனை முதலாவது ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை ஆண்டவரோடு ஒருமித்து போகும்போதுதான் நம்முடைய செய்கைகள் ஆண்டவரோடு ஒருமித்து போக முடியும். ஆகையினால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லுகிற காரியம் என்ன? எனக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய இடைவெளிங்கிறார். என்னுடைய சிந்தனைகளுக்கும் என்னுடைய நினைவுகளுக்கும் உங்கள் நினைவுகள் பெரிய இடைவெளி இருக்கிறது. என்னுடைய வழிகளும் உங்களுடைய வழிகளும் அதனால் பெரிய இடைவெளியோடு இருக்கிறது. ஆகையினால் இப்படிப்பட்ட ஒரு இடைவெளி இருக்கக்கூடாது. உங்கள் சிந்தனையில என்னோடு இணைந்து வாங்கன்றார். நான் சிந்திக்கிற மாதிரி சிந்திங்க, நான் யோசிக்கிற மாதிரி யோசிங்க, நான் ஒரு காரியத்தை செயல்படுகிற மாதிரி நீங்க செயல்படுங்க என்று ஆண்டவர் நம்மை அவருக்கு நெருங்கி வரும்படியாக நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இடைவெளி இருக்கக்கூடாது. நமக்கும் ஆண்டவருக்கும் திங்கிங்ல முதலாவது இடைவெளியே இருக்கக்கூடாது. இன்றைக்கு இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க போகிற காரியம், நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நெருக்கமான திங்கிங் வரணும். அந்த நெருக்கமான திங்கிங் வரும்போதுதான் நெருக்கமான உறவு முறை வாழ்க்கை நமக்கு இருக்க முடியும். சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? இந்த இடத்துல வந்து இருக்கிற நிலைமையை சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை, அவருடைய வாழ்க்கை நிலைமைகளை இந்த இடத்துல சொன்னார். ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:5 பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:5 நாம் வாசிக்கலாம்.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே
உங்களிலும் இருக்க கடவது. போதும். இது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. நாம் ஏற்கனவே வாசித்தது இருக்கிற நிலை. எனக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதே போல என்னுடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது, ஆனால் உங்கள் நினைவுகள் அடிமட்டத்தில் இருக்கிறது. என்னுடைய வழிகள் உயர்ந்திருக்கிறது, ஆனால் உங்கள் வழிகள் கீழே இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு தன்னுடைய எதிர்பார்ப்பை இங்கே வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய சிந்தை கர்த்தரோடு ஒருமித்து போக வேண்டும், அவரோடு இசைந்து போக வேண்டும். இயேசு கிறிஸ்து சிந்தித்தது போல, அதாவது தெய்வீக சிந்தனையினால் நாம் நிறைந்திருக்கிறோம். உலக சிந்தனையின் அல்ல, பாவ சிந்தனையின் அல்ல, ஜென்ம சுபாவத்தின் சிந்தனையின் அல்ல, தெய்வீக சிந்தனையினால் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நிறைந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இந்த சிந்தனை மாற்றன்றது நம்ம வாழ்க்கையில வந்துருச்சு வச்சுங்க, வாழ்க்கையில் எல்லாமே மாறிடும். சிந்தனை மாற்றம், சிந்தனை மாற்றம், மைண்ட்ல ஒரு மாற்றம் வந்துருச்சுனாலே டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். எல்லாமே நம்முடைய மைண்ட்ல தான் இருக்குது. நம்ம இப்படிதான் வாழணும், இப்படிதான் சின்சியரா இருக்கணும், இப்படிதான் கர்த்தர் தேடணும். நம்ம மைண்ட்ல ஒரு செட்டப் மாத்திட்டீங்கன்னு வச்சுங்க, லைஃப் சேஞ்ச் ஆயிடும். அந்த மனதிலே மாற்றம் வராத பட்சத்திலே தான் வாழ்க்கையிலே மாற்றம் வர மறுக்கிறது. மைண்ட்ல மாற்றம் வரணும், அதுதான் முக்கியம். மைண்ட்ல மாற்றம் வரணும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. சரி, இந்த தெய்வீக சிந்தனை ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் எப்படி உண்டாகும்? தெய்வீக சிந்தனை, ஆண்டவர் சிந்திக்கிற விதத்தில் நாம் சிந்திப்பதற்கு, ஆண்டவருடைய இணையாக நம்முடைய எண்ணங்கள் போகிறதற்கு ஆண்டவர் நமக்கு எப்படி நம்மை பயிற்சிவிக்கிறார், எப்படி நமக்கு அதற்கான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை குறித்து இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு மூன்று காரியங்களை சொல்லப் போகிறேன். எப்படி ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே சிந்தனை மாற்றங்கள் வரும், ஆண்டவரை போல சிந்திக்க முடியும், ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் சிந்திக்க முடியும். ஏனென்றால் ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் சிந்திப்பதுதான் ஆண்டவருக்கு பிடிச்சமான காரியம். இந்த சிந்தனையிலே மாத்திரம் இது வரலன்னு வச்சுக்கோங்க, நம்ம பரலோகம் போறதே ரொம்ப கஷ்டம். இந்த தெய்வீக சிந்தனை வரலன்னா, இது நான் சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது, இந்த தெய்வீக சிந்தனை என்பது வரலன்னா நம்ம பரலோகம் போறது ரொம்ப கஷ்டமான காரியமாயிடும். இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு கடிந்து கொள்ளுதலை எவ்வளவு அழகான வார்த்தையில சொல்றாரு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 16வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். 16வது அதிகாரம் 21, 22, 23 மூன்று வசனங்களை வாசிப்போம்.
அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய்
மூப்பராலும்
பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு
கொலையுண்டு
மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது
பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய்
ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே,
இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று
அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான்.
அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து
எனக்கு பின்னாக போ சாத்தானே,
நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய்,
தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார்.
இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இந்த இடத்துல சிலர் இதை தப்பா புரிஞ்சுக்குவாங்க, பேதுருக்குள்ள சாத்தான் பூந்துட்டான், உடனே இயேசு கிறிஸ்து அந்த சாத்தானை கடிந்து கொண்டார். நிறைய பேர் அப்படி சொல்றதை நான் பார்த்திருக்கிறேன், அது உண்மை கிடையாது. பேதுருக்குள்ள சாத்தான் புகுந்ததாகவும் இயேசு கிறிஸ்து சாத்தானை கடிந்து கொண்டதெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சாத்தானே என்று குறிப்பிடுகிறது சாத்சாத் பேதுருவை தான், அவனுக்குள்ள எந்த ஒரு ஆவியும் கிடையாது. தெளிவா பேதுருவை தான் இந்த வார்த்தையினால மென்ஷன் பண்றாரு. இது நீங்க அந்த வசனத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பேதுருவை பார்த்து சாத்தானை பார்த்து இல்ல, இயேசு கிறிஸ்து பிசாசு சொல்றதுனால பிசாசை பார்த்து பேசுவார், இங்க யாரை பார்த்து பேசுறாரு, பேதுருவை பார்த்து தான் பேசுறாரு. பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, கூடவே நடந்து இப்படி பேசிட்டு இருக்காரு, பின்னால போனார். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். எங்கேயாவது சாத்தான் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க முடியுமா? சாத்தான் அது செய்ய முடியாது. சாத்தானுக்குரிய சிந்தனை தான் வரும், அது கண்டிப்பாக தேவனுக்கு ஏற்ற சிந்தனை பிசாசுக்கு வரவே சான்ஸே கிடையாது. அப்படியானால் இந்த இடத்துல அவர் எதிர்பார்க்கிறத சொல்ற, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்னு சொல்றதுனால இது கண்டிப்பாக சாத்தானை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தையே கிடையாது. இது குறிப்பாக பேதுருவை இந்த வார்த்தைகளை சொல்லி இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாதவன் அவன் இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் எப்படி இருக்கிறான் சொல்லுங்க? சாத்தா மாதிரி இருக்கிறான். தேவனுக்கு ஏற்றவைகளை ஒருவன் சிந்திக்க தவறுவானால் அவன் இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே சாத்தானை போல இருக்கிறான். எவ்வளவு முக்கியம் பாருங்க, அவன் இயேசு கிறிஸ்துவுக்கே இடரலாய் இருக்கிறான். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாதவன் அவருக்கே இடரல் பண்ணுகிறவனாய் இருக்கிறான்.
நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், சாத்தானேனர் நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்து நீ எனக்கு இடரல் பண்ணிட்டு இருக்கிறேங்கிற ஆண்டவர்.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த தெய்வீக சிந்தனை என்பது எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த தெய்வீக சிந்தை நமக்கு இல்லாவிட்டால், தேவனுக்கு ஏற்ற சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இல்லாவிட்டால், இது ஆண்டவருடைய பார்வையில் ஒரு சாத்தானை பார்க்கிறது போலதான் ஆண்டவர் நம்மளை பார்ப்பார். தெய்வீக சிந்தை ரொம்ப முக்கியமானது. நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக வேண்டும். நம்முடைய லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னா, மறுரூபமாகணும்னா, முதலாவது மனம் புதிதாகணும். மனசு புதுசானாதான், சிந்தனை புதுசா மாறினாதான் நம்ம லைஃப் புதுசா மாறும். சிந்தனை பழைய சிந்தனையில், பழைய எண்ணங்களில், பழைய காரியத்திலேயே உங்களுடைய காரியம் போய் கொண்டிருக்குமானால் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் ஏற்படவே ஏற்படாது. ஆகையினாலே நம்முடைய மனதிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சிந்தனையிலே ஒரு பெரிய திருப்பத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனுஷருக்கு ஏற்ற சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. தெய்வீக சிந்தனையினால் ஒரு தேவ பிள்ளை கண்டிப்பாய் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். சரி, இந்த தெய்வீக சிந்தனை, ஆண்டவருக்குரிய சிந்தனை நமக்குள்ள எப்படி உருவாகிறது? இது ஒரே நாள்ல திடீர்னு அப்படியே வந்து பிக்ஸ் பண்ற விஷயம் கிடையாது. இது கிராஜுவலா நம்ம லைஃப்ல வந்து உருவாகணும். தெய்வீக சிந்தனை என்பது நமக்குள் உருவாகி கொண்டே வர வேண்டும். மனம் புதிதாகிறதுனாலே மறுபமாயிட்டே போகணும். ஒரு நாள் சம்பவங்களை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் இதை படிப்படியாய் ஆண்டவர் கொண்டு வருவார். எப்படி இது சாத்தியமாகிறது? இப்ப நம்ம சில வேதத்திலிருந்து, ஒரு சிலருடைய வாழ்க்கையிலிருந்து சில உதாரணங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். தானியேல் தீர்க்க தரிசியின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரம், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை இப்பொழுதும் நாம் வாசிக்கலாம்.
ராஜ்யம் முழுவதையும்
ஆளும்படிக்கு
தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல்
பிரதானிகளுக்கும்
தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான்.
இங்கே பார்க்கும் பொழுது தானியேல், இவன் யூதாவிலிருந்து நேபுகாத்நேச்சாரினால் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்ட அநேகரில் ஒருவன் இந்த தானியேல். இப்பொழுது யூதா ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்படித்து கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். அந்த சிறை இருப்பில் இருக்கும் பொழுதும் தேவ பக்தியான ஒரு சிலர் அந்த இடத்தில் இருந்தாங்க. அதில் குறிப்பாய் விசேஷமானவன் இந்த தானியேல். இந்த தானியேல் ஒரு நல்ல ஜப மனுஷன், பரிசுத்தவான், ஆண்டவரை கருத்தோடு உண்மையாய் தேடுகிறவன், எந்த நிலைமையிலும் ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவன், தன்னை எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது, ஆண்டவருக்கு முன்பாய் தூய்மையான ஒரு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்கிறதில் ஒரு தீர்க்கமான எண்ணம் அவனுக்கு இருந்துச்சு. அதற்காக தன்னை அர்ப்பணித்திருந்தான். அந்த வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆகையினாலே ஆண்டவர் அவன் மேல் பிரியமாயிருந்தார். அவன் கர்த்தரை தன் வாழ்க்கையில் கனம் பண்ணினதினாலே ஆண்டவரும் அவனை கனப்படுத்திக் கொண்டே வந்தார். இந்த வாசித்த 3 வசனங்களிலே பார்க்கும் பொழுது இந்த அந்நிய தேசத்தில், பாபிலோனிய தேசத்தில், இங்கே தானியேலை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். 127 தேசாதிபதிகள், அந்த 127 தேசாதிபதிகளுக்கு மேலாக 3 பிரதானிகள், அந்த 3 பிரதானிகளில் ஒருவன் தானியேல். அந்த 3 பேரிலும் தானியேல், அந்த 3 பேரிலும் அவன் விசேஷித்தவனாக இருந்தான், டாப் போஸ்ட்ல இருந்தான். ஒரு அந்நிய தேசத்திலே ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு போயிட்டான். ஆண்டவர் அவனை அந்த லெவலுக்கு உயர்த்தி கொண்டு போயிட்டார். இப்ப இவனுடைய லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு ராஜரீக வாழ்க்கை நல்லா இருக்குது. இவங்க சிறையிருப்பு, ஆனால் போனது என்னமோ அந்நிய தேசத்தில் சிறையிருப்ப போனாலும், தானியேலை பாத்தீங்கன்னா ஒரு ராயல் லைஃப்ல இருக்கிறான். ராஜாவுடைய போஜனம், ராஜாவுடைய அரண்மனையினுடைய வசதிகள் எல்லாமே இருக்குது. எல்லா விதமான நல்ல காரியங்கள் இருக்கிறது. சகல வசதிகளும் ஒரு ராஜரீக வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கையில் அவர் இருந்துட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இவனுக்குள் ஒரு ஆண்டவருடைய வைராக்கியத்தை மட்டும் அவன் இழக்கவே இல்லை. 10வது வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசிப்போம்.
தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தம்மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக
முழங்கால் படியிட்டு
ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான்.
இப்பொழுது தானியேல் அவனுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் உலக பிரகாரமாய் நல்ல ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறான், உயர்ந்திருக்கிறான். அதே நேரத்தில் தான் எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை அவன் இழக்கல. அவன் ஒவ்வொரு நாளிலும் 3 எருசலேமுக்கு நேராக அவன் பலகணிகளை திறந்து வைத்து தவறாமல் தன் ஜெப வாழ்க்கையை காத்துக் கொள்ளுகிற ஒரு மனுஷனாய் இருந்தான். அந்த நாட்களில் ஒரு சட்டம் தேசத்தில் கொண்டு வரப்பட்டது. ஒருவரும் தங்கள் தெய்வத்தை நோக்கி வணங்கக்கூடாது என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று தெரிந்திருந்தும் அவன் தொடர்ந்து கர்த்தரை தேடுகிறதில் அவன் கவனமாக இருந்தான். இப்ப அவனுடைய காரியம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா போயிட்டு இருக்குது, உலக காரியங்கள் நல்லா போயிட்டு இருக்குது. ஆனால் இருக்கிறதோ அந்நிய தேசத்தில் ஒரு சிறையிருப்பின் காரியத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு சிறையிருப்பு கூடிய வேதனை இல்லை. தானியலுடைய லைஃப் பாத்தீங்கன்னா ராயல் லைஃப். ஆனா இருக்கிறது அந்நிய தேசமா இருந்தாலும் இவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை. இது அப்படியே போயிட்டு இருக்குது. இவனும் அதுல அப்படியே செட்டில் ஆயிட்டான். நல்ல வேலை, வேலைக்கு ஜபம் பண்றது, ராஜ்ய பாரதின் காரியங்களை விசாரிக்கிறது, உண்மையா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது, நல்ல வசதியா இருக்கிறது, எல்லாம் அப்படியே போகுது. லைஃப் அப்படியே போயிட்டு இருக்குது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை ஒரு லெவல்ல செட்டில் பண்ணி வச்சிருக்காரு. எப்படி தானியேல் செட்டில்டா இருக்கிறானோ அதே போல உங்களுக்கும் நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு குடும்பம், நல்ல வசதி, நல்ல காரியங்கள், ஒரு சர்ச், இப்படி என்ன ஒரு செட்டப்ல இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய காரியம் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லெவல்ல செட்டில் ஆயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், செட்டில். ஒரு லெவல்ல போய் செட் ஆயிட்டாங்கன்னா அந்த லெவல் அப்படியே இருப்பாங்க, அவ்வளவுதான். நம்ம நல்லா இருக்கிறோம், நமக்கு வேண்டியதெல்லாம் நமக்கு நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனா ஒரு அரை மணி நேரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவோம், இல்லை 1 மணி நேரம் போவோம், 1.5 மணி நேரம் போவோம், 2 மணி நேரம் போவோம், 3 மணி நேரம் போவோம், ஏதோ ஒரு நேரம் நமக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் போயிட்டு வந்துடுவோம். மற்ற நேரத்தில் வேலை, வேலைக்கு 3 வேளை சாப்பிட்டுருவோம், நைட் நல்லா தூங்கிடுவோம், காலையில் எழுந்திருச்சிருவோம், வேலைக்கு போவோம், 10 மணி நேரம் உழைப்போம், வருவோம், அப்படியே ஒரு செட்டப், செட்டில்டு. மனிதனுக்கு ஏற்ற சிந்தனையில் நம்ம லைஃப் அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்குது, செட்டில்டு, அப்படியே செட்டில் ஆயிடுச்சு. அந்த செட்டப்ல அப்படியே டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். அடுத்ததாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒழிய அசைய மாட்டோம், அப்படியே போயிட்டு இருக்கோம், அப்படியே போயிட்டு இருக்கோம் ட்ராக்ல. ஆண்டவர் ஆனால் இதை ஆண்டவர் விரும்புறதில்லை. ஆண்டவர் என்னைக்குமே எந்த ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா ஒரே லெவல் அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்க மாட்டார். நீங்க கர்த்தரை நீங்க பைபிள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 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 இருப்பாரு. ஒரு லெவல் அவர் எப்பவுமே திருப்தியாக மாட்டார். மனிதனுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் கேட்டீங்கன்னா, ஒரு லெவல்ல நம்ம வந்துட்டோம்னா அப்படி திருப்தியாய் உட்கார்ந்துருவோம், போதும் நான் நல்லா இருக்கிறேன், நான் ஒழுங்கா இருக்கிறேன், எந்த கெட்ட காரியம் செய்யறதுல நல்லா இருக்கேன், போதும் நல்லா இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்றைக்குமே எந்த காரியத்தும் போதும் அப்படின்னு சொல்றதே கிடையாது. நான் பரிசுத்தமா இருக்கிறேன், ஆண்டவர் சொல்வார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நான் நீதிமான், ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல இல்ல, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆண்டவர் என்னைக்குமே போதும்னு சொல்ல மாட்டார், ஒரு லெவல் அப்படி செட்டில் இருக்க மாட்டாரு, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டிராவல் பண்ணிட்டே தான் இருப்பார். அவர் டிராவல் பண்ணும் போது தேவ பிள்ளைகளாகிய நாமும் அவரோடு இசைந்து டிராவல் பண்ண நமக்கு தெரியலன்னா நம்ம எங்கேயோ தப்பு பண்றோம்னு அர்த்தம். இந்த டிராவலிங் நமக்கு வரணும், ஆண்டவரோடு இணைந்து டிராவல் பண்ண தெரியணும். அவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், என்னை குறித்து அடுத்து என்ன சொல்ல அவர் நினைக்கிறார், நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறார். இதுதான் என்னுடைய வாழ்க்கையை, நீங்க ஒரு டெஸ்டினேஷன் கூட வந்துட்டு நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காதிங்க, இதுதான் என் லைஃப், இவ்வளவுதான் என்னுடைய காரியம், இல்ல இல்ல இல்ல, ஆண்டவருடைய காரியம் வேற, அடுத்தது என்ன இருக்குது? ஆண்டவர் என்னைக்குமே நெக்ஸ்ட் பாப்பாரு. ஒரு காரியத்தை நீங்க அப்படியே நீங்க உட்கார்ந்து கர்த்தர் ஒருபோது விரும்புறது கிடையாது. நெக்ஸ்ட்ங்கிறாரு. நம்ம லைஃப்ல இந்த நெக்ஸ்ட்ன்றது ஒண்ணுமே இல்லாம அப்படியே ஒரு லெவல் அப்படியே செட் ஆகி உட்கார்ந்துட்டோம்னா எங்கேயோ தப்பு நடக்குது. நம்ம வாழ்க்கையில நம்ம பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உலக காரியத்தில் ஒரே லெவல்ல நிக்கும் போதுதான் நம்ம கொஞ்சம் யோசிப்போம், என்ன நமக்கு சேலரி ஹைக்கே வரலையே யோசிப்போம், ப்ரமோஷன் வரல ஏன் நமக்கு ப்ரமோஷனே வரலையே, சம்பளம் உயரவே இல்லையே, இதான் யோசிப்போம். ஏன் உயரல தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் லைஃப் உயரலையே. ஸ்பிரிச்சுவல் லைஃப் உயர்ந்துச்சுன்னா சம்பளம் உயரும், ஸ்பிரிச்சுவல் லைஃப் உயர்ந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரும், ஸ்பிரிச்சுவல் லைஃப் உயர்ந்துச்சுன்னா எல்லாமே உயரும். ஸ்பிரிச்சுவல் லைஃப் பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படி நின்று போகிறத நம்ம யோசிக்கிறது கிடையாது. உலக காரியங்கள் நின்று போகும்போது தான் நம்ம யோசிக்கிறோம் ஏன் இது நின்று போச்சு. அப்ப நம்ம லைஃப்ல நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் லெவல். அப்ப இந்த நெக்ஸ்ட் லெவல காட்டுறது யாருன்னா நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு காண்பிக்கிறவர். இப்ப தானியேலுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது, இப்ப வசதியா இருக்குது, நல்ல ஜப வாழ்க்கை, டெய்லி மூணு தடவை ஜபம், நல்ல ஒரு அரண்மனையில வாழ்க்கை, எல்லாமே நல்லா இருக்குது, போயிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் இவனை வந்து சிறையிருப்புல வச்சாலும் சிறையிருப்பு போல வாழ்க்கை இல்லாததுனால அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, அப்படியே போயிடுச்சு. ஆனால் இவனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்ததுனால அடுத்த லெவல கர்த்தர் வந்து அதுக்கு பிறகு காட்டுறாரு. அது எப்படி காட்டுறாருங்கிறத அதைத்தான் நம்ம இப்ப கவனிக்கணும். ஒரு நாள் தானியேல் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டே இருக்கலாம், பைபிள் படிக்கிறான், வாசிங்க 9 தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 9 முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம்.
கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய ஆகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1 வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர
எழுபது
வருஷம் செல்லும் என்று
கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே
சொல்லிய வருஷங்களின் தொகையை
புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். ஒரு நாள் வழக்கம் போல அவன் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறான் தானியேல். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை ரீட் பண்ணிட்டு இருக்கிறான். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அவன் வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் அங்கே கர்த்தர் சொல்லுது அங்கு தெரிகிறது. தானியேலாகி நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்க தரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். இதுவரைக்கும் அவனுக்கு தெரியல, லைஃப் நல்லா போயிட்டு இருக்குது, அவன் யோசிக்கவே இல்லை. ஆனால் ஒரு நாள் பைபிள் படிக்கும் பொழுது பைபிள் மூலமா தான் ஆண்டவர் காட்டுறாரு இந்த சிறையிருப்பை குறித்து ஏற்கனவே எரேமியா எழுதி வச்சிருக்கார். என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? 70 யூதா ஜனங்கள் அந்நிய தேசத்தில் சிறைப்பட்டு இருப்பார்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறதை இந்த தானியேல் வாசிக்கிறார். வேத புத்தகம் வாழ்க்கையின் அடுத்த காரியத்தை நமக்கு படம் போட்டு காட்டும். அந்த சம்பவத்தை அப்படியே நீங்க எரேமியா புஸ்தகத்துக்கு போவாங்க, என்ன அழகாக காட்டுறாரு பாருங்க, அதையும் படிச்சாலும் உங்களுக்கு தெரியும். 25 எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 11-13 வரைக்கும் வாசிக்கலாம்.
இந்த தேசமெல்லாம்
வனாந்தரமும் பாழுமாகும்.
இந்த ஜாதிகளோ 70
பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். என்ன அக்யூரட் இருக்கு தரிசனம் பாருங்க. இந்த ஜனங்கள் 70 பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள்.
70
நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும்
அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்கி
நான் அந்தந்த தேசத்துக்கு விரோதமாய் நான் பிறந்த தேசத்திற்கு விரோதமாய்
உரைத்த என் வார்த்தைகளை எல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாக தீர்க்கம் தரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும்
அதன் மேல்
வரப்பண்ணுவேன்
என்று
கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தர் சொல்லுகிறார். அக்யூரேட்டா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். 70 வருஷம் இவர்கள் பாபிலோனிலே சிறையிருப்பில் இருப்பாங்க. அதன் பிறகு நான் அந்த பாபிலோனை நான் விசாரிப்பேன். பைபிள் பாத்தீங்கன்னா சாதாரண புத்தகம் அல்ல. வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியமும் துல்லியமாய் எழுதப்பட்ட ஒரே புத்தகம் இந்த உலகத்தில் வேத புத்தகம் தான். உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல ராஜ்யங்களுக்கும் என்னென்ன சம்பவிக்கும், எப்பொழுது சம்பவிக்கும், எல்லாம் துல்லியமாக எழுதப்பட்ட ஒரே புத்தகம் வேத புத்தகம் தான். வேதத்தை ஒரு கர்த்தருடைய பிள்ளை தெளிவாய் தீர்க்கமாய் வாசிக்க, அதன் தீர்க்க தரிசன ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் கண்களை திறக்கும் பொழுது, உண்மையா சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே மறைக்கப்பட்டது எதுவுமே இருக்காது. தெரியுமா? அதே எரேமியால பாருங்க, இன்னொரு தடவை கூட காட்டுறேன். 29 அதிகாரத்துக்கு வாங்க. 29 பத்தாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு,
70 வருஷம் நிறைவேறின பின்பு
நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு
உங்கள் மேல்
என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார்.
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை
உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு
நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார்.
அவைகள் தீமைக்கல்ல
சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. போதும். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இங்கே திரும்பி சொல்றார், 70 வருஷம் நீங்க சிறையில் இருப்பீங்க, அந்த சிறையிருப்பில் இருப்பீங்க. அதன் பிறகு நான் உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். உங்களை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகள் தீமையானதல்ல, நன்மைக்கேதுவானவைகள். ஆண்டவருடைய நோக்கம் என்னைக்குமே தம்முடைய பிள்ளைகளை குறித்து நன்மைக்கேதுவான நினைவுகளால் அவர் நிறைஞ்சிருக்கிறார். தமது பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை கர்த்தர் என்னைக்கோ திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். நமக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எல்லாத்தையும் குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் நம் கையில் வேத புத்தகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு என்னென்ன நன்மை செய்ய வேண்டும், நம்முடைய தேசத்துக்கு என்ன நன்மை செய்யணும், உங்களுடைய பர்சனல் உங்கள் லைஃபுக்கு என்ன நன்மை செய்யணும், எல்லா காரியங்களும் வேத புத்தகத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் அறியும் பொழுது, வேதத்தை கூர்ந்து கவனித்து அதன் ரகசியங்களை புரியும் பொழுது, அந்தந்த நன்மைகளை அறியும்படி முதலாவது உங்களுடைய மனம் திறக்கப்படும். ஓ, எனக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார், இந்த காரியத்தை எனக்கு ஆண்டவர் செய்ய போகிறார் என்று தெரியும் பொழுது அந்த காரியத்திலுமே உங்களுக்கு விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில் வரும் பொழுது உங்களுக்கு காரியங்கள் சம்பவிக்கிறத நீங்க பார்ப்பீங்க, அதான் நடக்கும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த ஜனங்களுக்கு கர்த்தரை செய்வேன்ற செய்வேன் சொல்லிட்டு அதை நான் செய்வதற்கு நீங்க என்ன செய்யணும் அதையும் சேர்த்து சொல்றாரு. பாருங்க, இங்க படிப்போம். 29 அதிகாரத்தில் 12 வசனத்திலிருந்து வாசிக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம்.
அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு
என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள்.
நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால்
நல்லா பாருங்க,
என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார்.
நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி
நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும்
எல்லா இடங்களிலும் இருந்து
உங்களை சேர்த்து
நான் உங்களை விலக்கி இருந்த
ஸ்தலத்திற்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார்.
போதும். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இதை நான் செய்ய போறேன். 70 வருஷத்தின் முடிவிலே இதை நான் செய்ய போறேன். இந்த 70 வருஷத்தின் முடிவிலே இதை நான் செய்ய நினைக்கிற இந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டியது என்ன? உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க நினைக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்ன்றதை சொல்லிக் கொடுக்கிறாரு. நான் உங்களை திரும்பி 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 உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்கள், முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்கள். நான் சொல்றது எதுக்காக? எனக்காகவா? இல்ல, நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுவீர்கள், ஆனால் அவரை கண்டுபிடிப்பீர்கள். அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை அவர் மாற்றுவார். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் கர்த்தரை தேடுறதுனால எனக்கு எந்த லாபமும் கிடையாது, கர்த்தருக்கு எந்த லாபமும் கிடையாது. உங்களுக்கு தான் ஆசீர்வாதம், வேற யாருக்கும் கிடையாது. எனக்கும் கிடையாது, கர்த்தருக்கும் கிடையாது, உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஆண்டவர் இந்த காரியத்தை எதன் மூலமாக தெரியப்படுத்துகிறார்? வசனத்தின் மூலமாக. வசனத்தின் மூலமாக ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வேத வசனத்தை தேடுவீர்கள் என்றால், வசனத்தை கருத்தாய் வாசிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால், உங்கள் மனம் புதிதாக ஆரம்பிக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் மாறும், ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு புரியும், ஆண்டவருடைய ஞானம் உங்களுக்கு தெரியும், ஆண்டவருடைய அக்கறை உங்களுக்கு புரியும், ஆண்டவருடைய அன்பு உங்களுக்கு புரியும், ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டியது என்னது என்பது உங்களுக்கு தெரியும். வசனத்தோடு ஒரு தேவ பிள்ளை நேரத்தை செலவிட்டால்தான் அவன் தெய்வீக சிந்தனையினால் நிரப்பப்பட முடியும். வசனத்தோடு அதிகமான நேரத்தை செலவிடும் பொழுதுதான் நம்முடைய மனம் புதிதாகும். வேத வசனம் பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டதை தானியேல் வாசித்தான் இல்லையா? அதை நம்ம முதல் 9 முதல் 3 வசனத்தில் வாசித்தோம். 3 வசனத்தில் கர்த்தர் சொன்ன உடனே, அதை அவன் வாசித்த உடனே என்ன செய்யற பாருங்க, 4 வசனத்தை வாசி, 9:4.
என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி
ஜெபம் பண்ணி
பாவ அறிக்கை
செய்து,
ஆண்டவரே
உம்மில் அன்பு கூர்ந்து
கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும்
கிருபையும் காக்கிற மகத்துவமும்
பயங்கரமான தேவனே,
பயங்கரமான தேவனே. போதும், இந்த அதிகாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தொடர்ந்து அப்படியே ஒரு நீண்ட பாவ அறிக்கை பண்ணுவோம். ஆண்டவரே நீங்க மகத்துவமான ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், ஆனால் நாங்களோ பாவம் செய்து இந்த சிறையிருப்புல மாட்டியிருக்கிறோம். ஆண்டவரே, அந்த பாவறிக்கு அவனுக்கு எப்ப வருது? வேத வசனத்தை பார்க்கும் போதுதான் கர்த்தர் விடுதலையாக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு தெரியுது. அந்த நேரம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவன் பாவறிக்கை செய்து ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்குவதற்கு அவன் ஆயத்தமாக முடிகிறது. வசனத்தை வாசிங்க, நிறைய வசனத்தை கேளுங்க, வசனத்தை வாசிங்க. உங்க வாழ்க்கையை நீங்க வசனத்தினால் நீங்க நிரப்ப நிரப்ப உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் தெய்வீக சிந்தனைகளை உங்களுக்குள் உருவாக்குவார். உங்களுடைய நேச்சுரல் மைண்ட் மாறும், ஆண்டவருடைய திங்கிங் உங்களுக்கு வரும், ஆண்டவருடைய யோசனைகள் வரும். ஆண்டவர் யோசிக்கிற மாதிரி உங்களுக்கு யோசிக்க தெரியும், உங்களுடைய திங்கிங்கே மாறும். அது வரும்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்ன்றது உங்களுக்கு தெரியும், நீங்க எங்க தவறி இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அதை நீங்க கரெக்ட் பண்ணும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆகையால் முதலாவது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் கர்த்தரை போல நம்ம சிந்திப்பதற்கு நம்முடைய சிந்தனை மாற வேண்டும் என்றால், நம்முடைய நினைவுகள் அவரை போல மாற வேண்டும் என்றால், வேத வசனத்திற்கு நேராக திரும்ப வேண்டும். தானியேல் அது வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்ல அப்படியே போயிட்டு இருக்கிறான், ஒரு செட்டில் லைஃப். ஆனால் ஒரு நாள் அவன் வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் அவனுடைய சிந்தனையை மாத்துச்சு. நீ இப்படியே செட்டில்டா இருக்காத, நல்ல ராயல் லைஃப் கிடைச்சிருச்சு, நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்காத, சிறையிருப்புல வெளியில போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்தது செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கு வெளிப்படுத்தினார். வசனத்துக்கு நேரம் உங்களை இருத்தத்தை திருப்புங்க. அடுத்தது என்ன நடக்க போகிறது, என்ன செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அதன்படி உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு மேல போவீங்க. சரி, ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அடுத்த விஷயம் 1 கொரிந்தியர். தெய்வீக சிந்தனை நமக்கு வருவதற்கான அடுத்த காரியம் 1 கொரிந்தியர் 2:16 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:16.
கர்த்தருக்கு
போதிக்கத்தக்கதாக
அவருடைய
சிந்தையை அறிந்தவன் யார்?
எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது.
கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. என்ன ஒரு சேலஞ்சான வார்த்தை பாருங்க. பவுல் இந்த இடத்துல சேலஞ்சிங்கா சொல்றார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் உண்டாயிருக்க கடவுது என்று வேதம் சொல்றது. இங்க பவுல் தைரியமா சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நல்ல வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்து சிந்திக்கிறது போல சிந்திக்கிறேன், அந்த சிந்தனை வந்துருச்சு எனக்குன்றாரு. என் கிறிஸ்து யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறேன், அவர் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கிறேன். அவருடைய நினைவுகள் என் நினைவுகளா மாறிடுச்சு, அவருடைய யோசனைகள் என் யோசனைகளா மாறிடுச்சு. நான் சிந்திக்கிறது என் ஆண்டவர் சிந்திக்கிறது இப்ப பேரலா போக ஆரம்பிச்சிருச்சுங்கிறாரு. சாட்சி இதுதான், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகியிருக்கிறது. தைரியமா சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எப்படி இவருக்கு இந்த அளவுக்கு தைரியமாய் தன்னை குறித்து சொல்ல முடிஞ்சது? இவருடைய சிந்தனையில எப்படி இந்த ஒரு மாற்றம் வந்துச்சு? அதுக்கு இந்த அதிகாரமே நமக்கு பதில் கொடுக்குது. 9வது வசனத்தில் வாசிக்கலாம்,
எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
ஆயத்தம் பண்ணினவைகளை
கண் காணவும் இல்லை
காது கேட்கவும் இல்லை
அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும்
ஆராய்ந்திருக்கிறார்.
மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி
மனுஷனுக்குரியவைகளை அறிவான்
அப்படி போல
தேவனுடைய ஆவியே அன்றி
ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான்
நாங்களோ
உலகத்தின் ஆவியை பெறாமல்
தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு
தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு வந்திருக்குதுன்னு இவ்வளவு சேலஞ்சா சொல்றாரு. எப்படி இவருக்கு வந்துச்சு? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எப்படி வந்தது? எழுதியிருக்கிறபடி, ஏற்கனவே வேதத்தில் எழுதியிருக்கிறது. என்ன? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கோ தேவன் தம்முடைய ஆவியினாலே அதை வெளிப்படுத்தினார். நான் உண்மையா சொல்றேன், சேலஞ்சிங்கா சொல்றேன், ஆண்டவர் மேல நீங்க உண்மையா அன்பு செலுத்துவீங்களானால், கண்டிஷன், ஆண்டவர் மேல உண்மையா நீங்க அன்பு செலுத்துவீங்களானால் உங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற காரியம் நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு இருக்கும், கற்பனைக்கு எட்டாததா இருக்கும். தெரியுமா? கற்பனைக்கு எட்டாததா இருக்கும். ஆண்டவர் பேரில் நீங்க அன்பு கூறுவீர்களானால் உங்களுக்கு அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற பிளெஸ்ஸிங் உங்க கண்ணுலால இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். எதை நீங்க பார்த்து கூட நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க, இப்படி நீங்க காதல கூட கேட்க மாட்டீங்க, உங்க மனசுல கூட தோணிருக்க. அந்த மாதிரி கர்த்தர் பிளான் பண்ணுவார். ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் மேல அன்பு இல்லை, அன்பு தாழ்ச்சி. இதுதான் ப்ராப்ளமே. ஒருவன் கர்த்தரிடத்தில் அன்பா இருந்தால் அவன் சின்சியரா இருப்பான் கர்த்தருடைய காரியத்தில். ஒருவன் கர்த்தரிடத்தில் அன்பா இருந்தால் கர்த்தருடைய காரியத்தில் வைராக்கியமா இருப்பான். இதெல்லாம் அடையாளம், அன்பு, அன்பின் அடையாளம். ஒருவனிடத்தில் கர்த்தர் உண்மையா சொல்ற தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு எதையும் செய்யறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். இதுதான் உண்மை. உண்மையாய் ஒருவன் ஆண்டவரை நேசிப்பானால் அவனுக்காக எதையும் செய்யறதுக்கு அவர் எப்பவுமே ரெடியா இருக்கார். ஆனால் இதை வாங்குறதுக்கு இந்த அன்பு தான் நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. பணத்தை நேசிக்கிற அளவுக்கு ஆண்டவரை நேசிக்க முடியல, மனுஷரை நேசிக்கிற அளவுக்கு ஆண்டவரை நேசிக்க முடியல, சொந்த வேலையை பிசினஸ் நேசிக்கிற அளவுக்கு ஆண்டவரை நேசிக்க முடியல, தன் சொந்த குடும்பத்தை நேசிக்கிற அளவுக்கு ஆண்டவரை நேசிக்க முடியல. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. இது எழுதியிருக்குது. சாதாரணமா இங்க அப்படியே தற்செயல பவுல் எழுதல, ஏற்கனவே எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தை இங்க மேற்கோள் காட்டுறாரு. இதெல்லாம் எடுக்க டைம் இல்லை. ஏசாயா 64 அதிகாரத்தில் இதெல்லாம் இருக்குது, இந்த மேற்கோள் காடு, இந்த சம்பவம் அங்க இருக்குது. இந்த வசனம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் அந்த அன்பு கூறுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து அந்த அபிஷேகத்தின் மூலமாக ஆண்டவர் அந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டுறார். இதெல்லாம் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஆசீர்வாதம் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, இந்த காரியம் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் உனக்கு பிதா இதை கொடுக்க சித்தமா இருக்கிறார், நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த காரியம் வெளிப்படும் பொழுது நம்முடைய விஷின் மாறுது, புரியுதா? விஷின் மாறுது. ஆண்டவர் சொல்லும்போது நம்முடைய விஷின் மாறுது, நம்முடைய திங்கிங் மாறுது, எல்லாமே மாறுது. உண்மை அதுதான். அதன் பிறகு அந்த சிந்தனை மாறும் பொழுது நம்முடைய செயல்பாடுகள் சேர்ந்து மாறும், அதுக்கேத்த மாதிரி நம்முடைய லைஃப் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். உண்மை பாருங்க, உங்களுக்கு பைபிள் இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு உதாரணத்தை காட்டுற பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 39 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம். 39:9
இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால்
உன்னை தவிர
வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவும் இல்லை. இப்படி இருக்க
நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு
தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான்
யோசேப்பு போர்த்திபார் என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டிலே இவன் இருக்கிறான். இவன் கர்த்தரை தேடுகிறவனாக இருந்தபடியால் அந்த வீட்டிலே எல்லா ஆசீர்வாதங்களும் வருகிறது. அந்த ஆசீர்வாதங்கள் இவன் நிமித்தம் அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரதை பார்த்த உடனே போர்த்திபார் இவனை அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான ஆளாக்கிட்டான். எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கலாம், எல்லா காரியங்களும் அதுக்கு மேல இவனை கொண்டு வந்துட்டான். ஆக்சுவலா இவன் அடிமையா அந்த வீட்டுக்கு போனான், அடிமை வேலை செய்யறதுக்கு போனான். ஆனால் இவன் மூலமாய் ஆசீர்வாதம் வரந்து பார்த்தோம், அந்த இடத்துல இவனை உயர்த்திட்டான். அந்த வீட்டுல இவன் என்ன செஞ்சாலும் இவனை போர்த்திபார் கேட்கறது கிடையாது. எந்த ரூமுக்கும் போலாம், எதை வேணா எடுக்கலாம், என்ன வேணா செய்யலாம், புல் ஃப்ரீடம் உனக்கு கொடுத்தாச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த போர்த்திபாருடைய மனைவி ஒரு மோசமான ஒரு பெண். ஒரு நாள் வீட்டில் யாருமே இல்லை, வேலைக்காரர் யாருமே இல்லை. ஆனால் அவளுடைய எண்ணம் எல்லாம் பாவம் நிறைந்த எண்ணம். இந்த யோசேப் என்கிற 17 வாலிபன், இவனை இவனிடத்தில் பாவம் செய்ய வேண்டும் என்று அவளுடைய இருதயம் துடிக்கிறது. ஒரு நாள் அதை வெளிப்படுத்தவே செஞ்சிட்டான். அவள் அதை வெளிப்படுத்தும் பொழுதுதான் யோசேப் சொன்ன பதிலைத்தான் இப்ப நம்ம வாசிச்சோம். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நான் தான் இருக்கிறதே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்படி இருக்க இந்த நிலைமையில இருக்கும் பொழுது நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு உன் புருஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு கேட்கல. என்னை இவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கிறாரே, இவ்வளவு என்னை நம்புறாரே, உன் புருஷனுக்கு நான் எப்படி துரோகம் பண்றதுன்னு கேட்கல. என்னை இவ்வளவு நம்பி எல்லா காரியத்திலும் உரிமை கொடுத்திருக்கிற உன் புருஷனை நான் எப்படி ஏமாத்துவேன், அதை சொல்லல. இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதை. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேரில் அவனுக்கு ஆழமான ஒரு அன்பு. அவ்வளவு நேசிக்கிற ஆண்டவரை நேசிக்க, ஆண்டவரை நேசிக்கிறதுனாலே அவனுக்கு மனுஷர்கள் எதுவுமே பெருசு இல்லை. என் ஆண்டவருக்கு பிரியமானா இருக்கணும். எவர் ஒருவன் ஆண்டவரை நேசிக்கிறான், அவன் ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பதற்கு அவன் எப்பொழுதும் நினைச்சிட்டே இருப்பான். எதிலெல்லாம் அவரை சந்தோஷப்படுத்தலாம், எதிலெல்லாம் அவரை பிரியப்படுத்தலாம், எதிலெல்லாம் அவரை துக்கப்படுத்தாம இருக்கணும், ரொம்ப கவனமா இருப்பான், கேர்ஃபுல்லா இருப்பான். அவனுக்கு பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய வரும், சுத்தி சுத்தி வரும், தேடி தேடி வரும். ஒன்னும் டச் பண்ண மாட்டான், அவன் லைஃப்ல நிப்பான் ஆண்டவருக்காக. அவன் ஆண்டவரை நேசிக்கிறான் என்பதற்காக தான் அடையாளம். எத்தனை பாவம் செய்கிற காரியங்கள் அவனை தேடி தேடி சுத்தி சுத்தி வந்தாலும் நிப்பான் ஆண்டவருக்காக. என் ஆண்டவரை நான் துக்கப்படுத்தி விடக்கூடாது என்கிற ஒரே காரியம் அவன் உள்ளத்தில் இருக்கும். ஆண்டவரை அவன் அவ்வளவு தூரம் நேசிச்சான். எத்தனை வயசுல? 17 வயசுல ஆண்டவரை அவன் அவ்வளவு நேசிச்சான். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் இவன் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவன். இவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு ஒரு பெரிய மேய்ப்பன், ஆடு மேய்க்கிற குடும்பத்தில் பிறந்தவன், 11வது பிள்ளை அந்த குடும்பத்தில் இந்த யோசேப். ஆனால் ஆண்டவர் 37வது அதிகாரத்தில் வரும்பொழுது ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள்.
அவன் அவர்களை நோக்கி
நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள்.
நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம்.
அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு
நிமிர்ந்திருந்தது.
உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது என்றான்.
9வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும்
பதினோரு நட்சத்திரங்களும்
என்னை வணங்கினது என்றான்.
ஆண்டவர் உனக்கு சொப்பனத்தின் மேல சொப்பனமா கொடுக்கிறார். ஒவ்வொரு சொப்பனத்திலும் எல்லாரும் அவனை வணங்குவது போல ஆண்டவர் காட்டுறார். இவன் யாரு? ஆடு மேய்க்கிறவன். இவன் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன். ஆனால் இவனை அந்நிய தேசத்தில் எப்படி தானியேலை போல, தானியேல் பாபிலோனிலே கொண்டு போய் உயர்த்தப்பட்டதை போல, இவனை அன்றைக்கு இருந்த பெரிய சாம்ராஜ்யமான எகிப்தி சாம்ராஜ்யத்தில் இவனை பிரதம மந்திரியாய் ஆண்டவர் உயர்த்த சித்தம் கொண்டிருந்தார். ஏன் தெரியுமா? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினது அப்படிதான் இருக்கும். இதை கண்ணு காண முடியாது, காதல கேட்க முடியாது, இருதயத்தில் தோன்றாது. எங்கேயோ ஒரு ஆடு மேய்க்கிற குடும்பத்தில் 11வது பிள்ளையாய் பிறந்த ஒருத்தர் இன்னொரு கண்ட்ரியில் போய் பிரைம் மினிஸ்டர் ஆகிறது நினைச்சு பார்க்கிற காரியமா? யோசிச்சு பாருங்க. கற்பனைக்கு எட்டாத விஷயம், கற்பனை கூட பண்ண முடியாது. சொந்த தேசத்தில் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கே இன்னைக்கு தலையில் நிற்கிறாங்க. அந்நிய தேசத்தில் போய் பிரைம் மினிஸ்டர் ஆகிறது முடியாது. பிராங்க, நான் பிராக்டிக்கலா சொல்றேன். இப்ப சோனியா காந்தியினால் இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுதா? முடியாது. அந்நிய தேசத்துல வர்றது ரொம்ப கஷ்டம். கத்தராய் உயர்த்தினாலுடைய முடியாது. அந்நிய தேசத்துல போய் ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறது சாத்தியம் கிடையாது. அது இவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன? ஆடு மேய்க்கிறவன். சோனியா காந்தி ஆதியிலும் ஒரு பிரைம் மினிஸ்டருடைய வைஃப் இல்ல, எக்ஸ் பிரைம் மினிஸ்டருடைய வைஃப். அப்படி இருந்தும் வர முடியலன்னா ஒரு சாதாரண மெய்ப்பன் நினைச்சு பார்க்க முடியுமா? இவன் ராயல் ஃபேமிலியா? ஒண்ணும் கிடையாது. இதுதான் ஆண்டவர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது. இந்த யோசேப்பு ஆண்டவருடைய வழியில் நடந்தான். அவனுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். அப்பா, ஆடு மேய்க்கிறதா உன்னுடைய தொழில் நினைச்சிட்டு வாழ்க்கை முழுதும் ஆடு மேய்க்கிறதே உட்கார்ந்துறாரு. உங்க அப்பா உனக்கு ஏகப்பட்ட ஆடு கொடுத்துருக்கிறார். அந்த ஆடு மேய்க்கிறதே வாழ்க்கை நினைச்சிட்டு வாழ்ந்துடாத. உனக்கு நான் மேல ஒன்னு பெருசா ஒண்ணு வச்சிருக்கிறேன். உன பிரைம் மினிஸ்டரா உயர்த்தப்போ. யோசிச்சு பாருங்க, இதான் கற்பனை கெட்டாத விஷயம். இந்த காரியம் எப்படி வந்தது? ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார். பவுல் தான் சொல்றாரு, எங்களுக்கோ ஆவியானவர் அதை வெளிப்படுத்தினார். இதை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம கிறிஸ்து என்னை குறித்து என்ன சிந்திக்கிறார் என்பதற்கான ஒரு வெளிப்பாடு எனக்கு கிடைக்கும் பொழுது நானும் அதையே யோசிக்கிறேன். அப்ப எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. புரிதா? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குன்றார் பார்த்தீங்களா. இது எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரோ அவன் கிறிஸ்துவின் சிந்தனையினால் நிரப்பப்படுகிறான். எதை அவனை குறித்து ஆண்டவர் சிந்திக்கிறாரோ அந்த காரியத்தை ஆண்டவர் அவனுக்குள் விதைக்கிறார், வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்தி தன்னுடைய காரியத்தை அவனுக்குள் விதைக்கிறார். அந்த விதைக்கப்பட்ட அந்த சிந்தனை அவன் உள்ளத்தில் தொடர்ந்து ஓடுகிறது. அதையே சிந்திக்கிறான், அதையே யோசிக்கிறான். ஓ, நான் சாதாரணமானவன் கிடையாது, என் குடும்பம் ஒரு சாதாரணமான மெய்ப்பன் குடும்பம் இருந்தாலும் என்னை ஆண்டவர் உயர்த்த போகிறார். சகல ஜனங்களும் என்னை வணங்கும்படி என்னை ஆண்டவர் உயர்த்த போறார். அந்த காரியம் அவன் உள்ளத்திலே ஓடிட்டே இருந்துச்சு, ஓடிச்சு. ஆகினால் எல்லா இடத்திலேயும் தன் பரிசுத்தத்தையும் தன்னுடைய உத்தமத்தையும் கர்த்தரை பின்பற்றுகிற காரியத்திலும் கவனமா இருந்தான். அதுதான் அவனை கொண்டு போய் நிக்க வச்சு. ஆண்டவரிடத்தில் நீங்கள் அன்பு கூறும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார், தன்னுடைய சிந்தனைகளை உங்களுக்குள் விதைக்க ஆரம்பிப்பார். முதலாவது, வேத வசனத்தை நீங்கள் தீர்க்கமாய் வாசிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு தன்னுடைய சிந்தனைகளை வசனத்தின் மூலமாக கொடுக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவரை நேசித்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது ஒரு சொப்பனத்தின் மூலமாக, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களோடு பேசுவார், உங்கள் லைஃபை பத்தி பேசுவார். என்ன செய்யணும் அடுத்தது, நான் உன்னை பத்தி நான் என்ன செய்ய நினைக்கிறேன் சொல்லுவார், சொல்லுவார், கண்டிப்பா சொல்லுவார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுகிறவர். நான் எல்லாம் பெரிய ஊழியக்கார குடும்பத்தில் வந்தவன் கிடையாது, எங்க அப்பா பாஸ்டர் எல்லாம் கிடையாது. புரியுதா? எங்க அப்பா பாஸ்டர் கிடையாது, எங்க தாத்தா பாஸ்டர் யாரும் கிடையாது. எங்க சரித்திரத்தில், எங்க குடும்ப சரித்திரத்திலேயே முதல் முதல் ஊழியக்காரனாய் வந்தவன் நான். இன்னும் சொல்ல போனால் எங்க பேரண்ட்ஸ் என்ன வந்து பக்தியா கூட வளர்க்கல, கொஞ்சம் கூட கிறிஸ்தவ பக்தின்னா என்னென்ன தெரியாது, என்ன ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் என்னை ரட்சித்த போது அவரிடத்தை நான் உண்மையா சொல்ல அன்பு கூர்ந்தேன், அவ்வளவுதான். சின்சியரா தேட ஆரம்பிச்சேன். ரட்சிக்கப்பட்ட 3 மாசத்துக்கு முதல் நாள்ல இருந்து பேச ஆரம்பிச்சாரு. 3 மாசம் ஆகும்போது என்னோடு கூட கர்த்த தெளிவா என்னுடைய லைஃப்ல பேசினார். நான் உன்னை என் ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். படிச்சு அப்ப நான் ஸ்டூடெண்ட் தான். ஆண்டவர் சொன்னார், மகனே நீ படிச்சு முடிச்சவனுக்கு நான் ஒரு வேலையை கொடுப்பேன், அதன் பிறகு உன்னை என் முழு நேர ஊழியத்துக்கு நான் உன்னை தெரிந்து கொள்வேன். அப்போ தெரியும் எனக்கு கர்த்தர் வேலை கொடுப்பார்னு தெரியும், வேலையை புடுங்க போறாருன்னு தெரியும், அவர் கொடுத்த வேலையை விட்டுட்டு வரமா சொல்லுவார் எனக்கு தெரியும். அப்போ லைஃப் பத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆண்டவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதன் பிறகு என்னுடைய நோக்கம் எல்லாம் அந்த ட்ராக்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ, என்னுடைய ஃபியூச்சர் இதுதான், இதுதான் என் ஃபியூச்சர். அந்த ட்ராக்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சு, அதுதான் என்னை கொண்டு போக ஆரம்பிச்சு. இது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய லைஃப்ல சொல்ற உங்களுக்கும், நீங்கள் ஆண்டவர் பேரில் உண்மையாய் அன்பு கூறும் பொழுது உங்கள் ஃபியூச்சர் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். உங்கள் ஃபியூச்சர் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் என்ன செய்யணும், அடுத்தது நான் என்ன செய்ய போறேன், என்ன நடக்க போகுது. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார், எல்லாருக்கும் சொல்லுவார், பட்சபாதம் இல்லாமல் ஆண்டவர் சொல்லுவார். எனக்கு சொன்னவர், என் ஃபியூச்சர் எனக்கு சொன்னார், உங்கள் ஃபியூச்சர் உங்களுக்கு சொல்லுவார். ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்கள் வழிகளில் நடந்தால் ஆண்டவர் நமக்கு எதுவுமே மறைவா வைக்க மாட்டார். அதை அவர் வெளிப்படுத்தி அதை நம்முடைய மைண்ட்ல கொண்டு வந்து போடுவார். அதுவே நம்முடைய சிந்தையா மாறும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வந்துடும், அதுல டிராவல் பண்ணுவோம், அந்த லெவலுக்கு நம்ம உயர்ந்து போயிட்டே இருப்போம், டிராவல் பண்ணிட்டே இருப்போம், அந்த லெவலுக்கு கத்து கொண்டு போயிட்டே இருப்பார். ஆகினால் இரண்டாவது காரியம், ஆவியானவருடைய வெளிப்படுத்தல். ஆண்டவர் மேல் அன்பு கூறும் பொழுது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய சிந்தனையை நமக்குள் விதைக்கிறார். 3வது ஒன்று ஃபாஸ்டா சொல்லி முடிச்சார். பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபத்தில் 3வது அதிகாரத்துக்கு வருவோம். பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல்
கிறிஸ்து இயேசுவினால்
நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ
அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன்.
சகோதரரே,
அதை பிடித்துக் கொண்டேன் என்று
நான் எண்ணுகிறதில்லை.
செய்கிறதில்லை.
ஒன்று செய்கிறேன்
பின்னானவைகளை மறந்து
முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின்
பந்தய பொருளுக்காக
இலக்கை நோக்கி தொடருகிறேன்.
ஆகையால்
நம்மில் தேறினவர்கள் யாவரும்
இந்த சிந்தையா இருக்க கடவோ
எந்த காரியத்திலாவது
நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்.
இது ரொம்ப அழகான வார்த்தை. எந்த காரியத்திலாகிலும் ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க தப்பான யோசனையில போயிட்டு இருந்தீங்கன்னா அதையும் கூட உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டிடுவாராம். இப்ப இங்க எத்தனை ஒரு கரெக்ட் திங்கிங் என்னன்றத பவுல் அழகா சொல்றாரு. தன்னுடைய பர்சனல் லைஃப் ஷேர் பண்றாருங்க. என்ன சொல்றாரு? நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று சொல்லி நான் எண்ணுகிறதில்லை. எனக்கு எல்லாம் தெரியும், நான் நினைக்கல. ஒன்று செய்கிறேன், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். மூணாவது, இந்த கிறிஸ்டின் திங்கிங், கிறிஸ்துவின் சிந்தனை நமக்குள் எப்படி வருது பாருங்க. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். கமிட்மெண்ட். அடுத்து சொல்றாரு, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். நம்ம தேறினவர்கள் யாவரும் இதே சிந்தனையில் இருக்கிறோம் என்றார். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு எப்படி வரும் என்றால், உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஏற்கனவே சொல்ல ரெண்டு அனுபவங்கள் உங்களுக்கு எதுவும் கிடைக்கல. வசனத்தின் மூலமாக உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. வசனத்தை படிச்சு பாக்குறீங்க, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஜெபிச்சு பாக்குறீங்க, ஆண்டவர் ஒண்ணுமே பேசுற மாதிரி தெரிய மாட்டேங்குது. இது மூணாவது ஆப்ஷன், கிறிஸ்துவின் சிந்தை எப்படி வரும்ன்றதுக்கு. பிளைண்ட் ஆண்டவர் கையில போய், ஆண்டவரே நீங்க எதுக்காக என்னை தெரிந்து கொண்டீங்களோ அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது ரொம்ப அருமையானது. முதல்ல சொன்னது ரெண்டுக்கும் கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும். வசனத்திலிருந்து தேவ சத்தத்தை பார்க்கறதுக்கு, அறியறதுக்கு, கேட்கறதுக்கு கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும். ரெண்டாவது, ஆவியானவர் டைரக்டா உங்களோடு பேசி நான் உன்னை இந்த காரியத்துக்காக அழைச்சுக்கன் தெளிவா நமக்கு சில காரியத்தை பேசுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும். இது மூணாவது. இந்த காரியத்துக்கு வேற வித்தியாசமானது. பிளைண்ட் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே என்னை எதுக்குப்பா ரட்சித்தீங்க, என்னை ஏன் ஆண்டவர் ரட்சித்தீங்கன்னு கேட்காதீங்க. அப்படி இல்லை, என்னை எதுக்காக, என்ன நோக்கத்தோடு என்னை நீங்க ரட்சித்தீங்க. நான் நல்ல ஜாலியா இருந்தேன், எதுக்காக ஆண்டவரே என்னை ரட்சித்தீங்க, அந்த அந்த வார்த்தை கிடையாது. என்னை ஏன் ஆண்டவரை ரட்சித்தீங்க, என்னை ரட்சித்ததுடைய பர்பஸ் என்ன. இந்த 125 கோடி ஜனங்கள் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தேசத்திலே, இத்தனை புறஜாதி ஜனங்கள் நிறைஞ்சிருக்கிற இடத்துல என்னை நீங்க தெரிந்து கொள்வதற்கான காரணம் என்ன? ஏன் என்ன தெரிந்து கொண்டீங்க, என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா உங்களுக்கு தெரியல அவர் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியல. தெரியாமலே பிளைண்டா சரண்டர் ஆயிடுங்க. என்னை நீங்க என்ன நோக்கத்தோடு தெரிந்து கொண்டீங்களோ அதற்கு என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இதுக்கு தைரியம் வேணும், இதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் தைரியம் வேணும், போல்ட்னஸ் வேணும் உங்களுக்கு. எதுக்காக நீங்க என்னை தெரிந்து கொண்டீங்க அதற்கு என்னை டோட்டலா விட்டு கொடுக்கிறேன். அது என்ன வேணாலும் சரி, அது என்ன வேணாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி, அது நான் விரும்புகிறதா இருந்தாலும் சரி, நான் விரும்பாததா இருந்தாலும் சரி, எனக்கு பிடித்ததா இருந்தாலும் சரி, எனக்கு பிடிக்காததா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இப்படி நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது நான் ஒண்ணு சொல்றேன், எப்படி வேணாலும் ட்ராக் மாறும். சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும், சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காததா இருக்கும், ஆனால் ஆண்டவர் அதை குறித்து உங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கமா இருக்கும். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது பிரச்சனையே கிடையாது. என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அது என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும், அது எனக்கு தெரிய வேண்டும், அந்த பாதையில் அவர் என்னை நடத்த வேண்டும், அதுதான் என்னுடைய டெஸ்டினேஷனா இருக்கணும். அங்கதான் என் முடிவு, அங்கதான் இருக்கணும். இதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ் வேணும், போல்டா கமிட் பண்ணணும்.
என்ன எதுக்கு நீங்க தெரிந்து கொண்டீங்க? விட்டுக் கொடுக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆசையாகி தொடருகிறேன். கமிட்மெண்ட். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய நினைவுகள் பல நேரத்தில் வித்தியாசப்படும், எல்லாருக்குமே வித்தியாசப்படும். ஆனா அந்த கமிட்மெண்ட் ஒன்று இருக்கு பாருங்க, அந்த கமிட்மெண்ட் அது நீங்க எத்தனை தான் டிராக் மாறினாலும் ரைட் ட்ராக்ல கொண்டு நிக்க வச்சிடும். இந்த கமிட்மெண்ட்ன்றது இந்த உலகத்திலே உங்களை திசை திருப்புகிற எத்தனை காரியங்கள் இருந்தாலும் கடைசியில கூட கொண்டு ரைட் ட்ராக்ல நிக்க வைக்கும் கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரே எக்ஸாம்பிள், எல்லாத்தோட டாப் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து. ஒரே காரியம், அதை மட்டும் வாசி முடிக்கலாம். மத்தேயு 26 திறந்து கொள்ளுங்கள். 36, 38, 39
அப்பொழுது அவர்
என் ஆத்மா
மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி
சற்று அப்புறம் போய்
முகங்குப்புற விழுந்து
என் பிதாவே
இந்த பாத்திரம்
என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்.
ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார்.
பேதுருவை பார்த்து சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. எதுக்கு அவனை திட்டினாரு? ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு இவனை அவனை திட்டினாரு. மனுஷகுமாரன் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அநேக பாடுகள் பட்டு அவர் தன் ஜீவனை கொடுப்பார்னு சொல்லும் போது பேதுரு அதை அப்செக்ட் பண்ண, ஆண்டவரே இது உமக்கு நடக்கக்கூடாதுன்னா. அதை சொல்லும் பொழுது எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் அப்படியெல்லாம் திட்டினவர். இப்ப அந்த லெவல், அந்த காரியம் சம்பவிக்க போகிற அந்த கடைசி நேரம் வரும் பொழுது அவருடைய வாயில் என்ன வார்த்தை வந்துச்சு பாத்தீங்களா? பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இயேசு கிறிஸ்து ஒரு பக்கத்தில் 100க்கு 100 தெய்வம், அடுத்த பக்கத்தில் அவர் 100க்கு 100 ஒரு மனிதன். அந்த 100க்கு 100 அந்த மனித சரீரத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மனித சரீரத்திலே அவருக்கு வரப்போகிற வேதனைகளை அவர் நினைக்கும் போது இந்த காரியம் தனக்கு சம்பவிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு நினைக்கக்கூடிய லெவல்ல அந்த டார்ச்சர் அவருக்கு தெரியும் போது அவர் யோசிச்சார். அது அவருக்கு தெரியும் என்ன நடக்க போதுன்னு தெரியும். ஆகையினாலே அந்த இடத்துல தடுமாற்றம், இந்த பாதையை கடந்து போகிறது எவ்வளவு கஷ்டமானது, இதை என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யும் சொல்லிட்டு உடனே அடுத்தது யோசிக்கிறார். இல்லை இல்லை, இது ஏன் யோசனை? ஆனால் பிதாவின் யோசனை வேற. ஆட்டோமேட்டிக்கா இமீடியட்டா கமிட் பண்றார், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே. கமிட்மெண்ட். இது ஒரு தரம் இல்லங்க, திருப்பி பாருங்க 42
அவர் மறுபடியும் 2 தரம் போய் என் பிதாவே இந்த பாத்திரம் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார்.
44
அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய்
மூன்றாம் தரமும்
அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணார்.
ஒரே வார்த்தையை திருப்பி அதையே சொல்லி ஜெபம் பண்ணார். என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். என் சித்தம் இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு தப்பிக்கலான்னு எனக்கு ஒரு யோசனை வருது, ஆனாலும் பிதாவே என் சிந்தனையில நான் டிராவல் பண்ண விரும்பல, என்னை குறித்து நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க அந்த மைண்ட்ல நான் டிராவல் பண்ண ஆசைப்படுறேன். கமிட் பண்ணார். நம்முடைய வாழ்க்கையில் சொல்ற பல விஷயங்கள் இதே போலதான். நம்ம விரும்பத்தகாத காரியங்கள் நமக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கும், நீங்க விரும்ப மாட்டீங்க. அதை இயேசு கிறிஸ்துவே அதை விரும்பல. மனுஷிகத்தில் நீங்கள் விரும்பாத காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு முன்னால வச்சிருப்பாரு. ஆனால் நீங்க ஒரு போல்ட் ஆண்டவரே என்னை எதுக்காக தெரிந்து கொண்டீங்களோ அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு அது பிடிச்சும் இருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், ஆனால் அதுதான் உங்களை குறித்த ஒரு பெரிய ஆசீர்வாத திட்டமாக இருக்கும். அந்த பாதையில் நீங்க போகும் பொழுது ஆண்டவர் அதில் பிரியமா இருப்பார். நம்முடைய நினைவுகள் பல நேரத்தில் ஆண்டவருடைய நினைவுகளுக்கு வித்தியாசப்படும். இயேசு கிறிஸ்துவுக்கே அது சம்பவிச்சது. அவருடைய நினைவுகள் பிதாவின் நினைவுகளுக்கு வித்தியாசமா போச்சு, ஒரு லெவலுக்கு போச்சு. ஆனா உடனே கமிட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டார். கொஞ்சம் டைவர்ட் ஆச்சு, உடனே கமிட் பண்ணாரு, கரெக்ட் பண்ணிட்டார், உடனே சரிப்படுத்திட்டார். நம்முடைய நினைவுகள் நம்முடைய பிதாவோடு இணைஞ்சு போகும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. பூமியை பார்க்கல வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அதே போல என் நினைவுகளை உங்கள் நினைவுகளை பார்க்கல என் நினைவுகளும், உங்கள் வழிகளை பார்க்கல என் வழிகள் உயர்ந்திருக்குது. இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய கீழான நினைவுகளிலே கீழான வழிகளிலே டிராவல் பண்ண போறீங்களா, அல்லது உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற மேலான நினைவுகளிலே மேலான வழிகளிலே டிராவல் பண்ண போறீங்களா, அதை நம்ம தான் தீர்மானம் பண்ணும். எந்த டிராக்ல டிராவல் பண்ண போறோம், நமக்கு பிடிச்ச டிராக்ல டிராவல் பண்ண போறோமா, நம்மளை பத்தி ஆண்டவர் நினைச்சிருக்கிற டிராக்ல டிராவல் பண்ண போறோமா? ஃபர்ஸ்ட் அந்த தாட்டை வாங்குங்க, அப்புறம் அதுல டிராவல் பண்ணுங்க. தாட்டை வாங்காம டிராவல் பண்ண முடியாது. அவருடைய தாட்டை வாங்குங்க. எப்படி? வசனத்தின் மூலமாக, அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நடப்பதன் மூலமாக, மூன்றாவது உங்களை கமிட் பண்றதன் மூலமாக, ஒப்பு கொடுத்ததன் மூலமாக. அவருடைய தாட்டை உங்ககிட்ட வாங்குங்க, டிராவல் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் பெஸ்ட் ஆசீர்வாதமான, உங்களுக்கு கத்தர் வச்சிருக்கிற பெஸ்ட் லைஃப். அதுதான் அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற சிறந்த திட்டம். உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என்னுடைய நினைவுகளும், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என்னுடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்றார். தேவ பிள்ளையே, உங்கள் நினைவுகளும் ஆண்டவருடைய நினைவுகளுக்கும் பெரிய வித்தியாசம். இந்த பெரிய வித்தியாசம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் எந்த நினைவுகளிலே நீங்க டிராவல் பண்ண போறீங்க? உயர்ந்த நினைவுகளிலா, உயர்ந்த வழிகளிலா, அல்லது நமக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த லோ லெவல்லையே டிராவல் பண்ண போறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று தெரியணும், நம்முடைய நினைவுகள் ஆண்டவருடைய நினைவுகளோடு ஒத்து போகணும், நம்முடைய வழிகள் அவருடைய வழிகளோடு ஒத்து போகணும். கேப் இருக்கக்கூடாதுங்க, நம்முடைய தாட் கேப் வரக்கூடாது. ஆண்டவருக்கும் நமக்கு இடைவெளி இருக்கக்கூடாது. நம்முடைய சிந்தனையிலே ஆண்டவருடைய சிந்தனைக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் இடைவெளி இருக்குமானால் ஆண்டவரோடு போய் எப்படி சேர்ந்து ஒன்னா இருக்க முடியும்? நம்முடைய வழிகளும் ஆண்டவருடைய வழிகளும் பெரிய இடைவெளி இருக்குமானால் எப்படி அவரோடு போய் வாழ முடியும்? அன்றைக்கு ஐஸ்வர்யமானை பார்த்து ஆபிரகாம் சொன்னார், எங்களுக்கு இவ்விடத்திலும் எங்களுக்கும் உங்களுக்கும் மனதுள்ளவர்களுக்கும் கூடாதபடிக்கு எங்களுக்கு உங்களுக்கு நடுவே பெரும் பிளப்பு உண்டாயிருக்கிறது. இவ்விடத்திலிருந்து ஒருவர் அவ்விடத்திற்கு வரவோ, அவ்விடத்திலிருந்து ஒருவர் இங்கே வருவதற்கும் மனதுள்ளவர்களுக்கும் கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவிலே பெரும் பிளப்பு. எவ்வளவு பெரிய பிளப்பு! அதே போல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நமக்கு ஒரு பெரிய பிளவு இருக்கக்கூடாது. நம்முடைய சிந்தனை அவரோடு ஒத்து போகணும், நம்முடைய வழிகள் அவருடைய வழிகளோடு ஒத்து போகணும். அவர் ஒன்னு யோசிக்க நம்ம ஒன்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது, அவர் ஒன்னு சொல்ல நம்ம ஒன்னு செஞ்சிட்டு இருக்க கூடாது. தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆண்டவர் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுக்கால சபையாயிருக்கிற நமக்கு சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. சேலஞ்ச் அது, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. தானியேல் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டவன், ஆனால் அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அங்கே உயர்த்தும் பொழுது ராஜரீக வாழ்க்கை, ஹையஸ்ட் பொசிஷனுக்கு உயர்த்தப்பட்டுட்டான். ராயல் லைஃப் அவனுக்கு கிடைச்சிருச்சு, நிம்மதியா இருக்கிறான். நல்ல சாப்பாடு, நல்ல தங்குற இடம், அரண்மனை வாழ்க்கை, நல்ல ரூம், ஜன்னல திறந்த வச்சு ஜபம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறான். இவ்வளவு நல்ல ஜப வாழ்க்கை, ஒரு நாளைக்கு மூணு தடவை ஜபிக்கிறது, நல்ல வேலைக்கு போறது, நல்ல கவனிக்கிறது, உண்மையா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது, நல்ல பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு நல்ல ஒரு உத்தமமான ஒரு ஊழியக்காரனா இருந்தான். பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு அவனை மாதிரி ஒரு பெரிய ஆள், நல்ல ஒரு நம்பத்தக்க ஆள் யாருமே கிடைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பொசிஷன்ல இருந்தான் அவன். நினைச்சான் இதுதான் நல்ல வாழ்க்கை. ஆனா ஒரு நாள் அவன் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அப்பா 70 வருஷம் ஆகுது, நீ இங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 70 வருஷம் ஆச்சு. நீ நல்லா இருக்கிற, நிம்மதியா செட்டில் ஆயிட்டீங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த வாழ்க்கை நீ நல்லா அனுபவிச்சு நிம்மதியா இருக்கிற, 70 வருஷத்தை நீ இங்கிருந்து போயாகணும். சிறையிருப்பை நான் திருப்புகிறதற்கு 70 வருஷம், 70 வருஷத்தின் முடிவிலே சிறையிருப்பை திருப்புவேன். ஆண்டவர் வார்த்தைகளின் மூலமாய் பேசினார். அதன் பிறகு பாவரிக்க பண்ண, அது வரைக்கும் அவன் பாவரிக்க பண்ணல, நல்லா ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்குது. ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் அவனை உணர்த்தும் போதுதான் அவன் ஜெபமே மாறுச்சு. பாவரிக்க பண்ணான், ஐயோ நாங்களும் எங்கள் முற்பிதாக்களும் பாவம் செஞ்சவன் பாவரிக்க பண்ணான். அது வரைக்கும் அந்த ஜெபம் வரல அவனுக்கு. என்னமோ டெய்லி 3 தடவை ஜெபம் பண்ணானே தவிர இந்த மாதிரி ஒரு சின்சியர் பிரேயர் வரல. ஆண்டவர் வசனத்தின் மூலமாக தன் வழிகளை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த சிந்தனை அவனுக்குள் வசனத்தின் மூலமாய் விதைக்கிறார். உடனே ஆழமான பாவரிக்கையின் ஜெபம் வருகிறது, விடுதலையும் உண்டானது. வசனத்தில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு கற்பித்துக் கொடுப்பார். வேத வசனத்தை கருத்தாய் வாசிங்க. உங்கள் வாழ்க்கையின் அத்தனை கேள்விகளுக்கும் உங்கள் எதிர்காலத்தை குறித்த தேவ திட்டம் வேத புத்தகத்தில் எழுதி கர்த்தர் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். அது நடக்கும், கண்டிப்பாய் நடக்கும். வசனத்துக்கு நேராய் திரும்புங்கள். இரண்டாவது காரியம், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எப்படி? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த மணிநவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கோ ஆவியானவர் அதை வெளிப்படுத்தினார். யோசேப்பு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தவருடைய வழிகளில் நடந்தான். அந்த அன்பினாலே தான் ஆண்டவரை துக்கப்படுத்தக் கூடாது என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு அவன் வாழ்ந்தான். ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பித்தார். அந்த அன்புள்ளம் கொண்ட அந்த மனுஷனோடு, அந்த வாலிபனோடு ஆண்டவர் பேசினார். சொப்பனத்தின் வழியாக அவனுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது நிச்சயமா சொல்றேன், உங்கள் காரியத்தை குறித்து ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்கள் காரியங்கள் என்ன, எதிர்காலத்தை குறித்த கர்த்தர் உங்களை குறித்து எல்லாவற்றையும் உங்களுக்கு காண்பிப்பார், வெளிப்படுத்துவார், பேசுவார். ஒரு சொப்பனத்திலே காண்பிப்பார். செய்தி கேட்கும் பொழுது கர்த்தர் பேசுவார், உங்கள் ஆவியிலே நேரடியாயும் பேசுவார். அப்பொழுது உங்கள் சிந்தனை மாறும். ஆண்டவர் தன்னுடைய சிந்தனையை உங்களுக்குள் விதைப்பார். இதுதான் உன்னை பத்தி நான் திட்ட வச்சிருக்கிறேன். தன்னுடைய சிந்தனை சித்தத்தை எல்லாம் உங்களுக்குள் விதைப்பார். உங்களுக்கும் அந்த சிந்தனை வரும். பின்பு அது உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற ஆரம்பிக்கும். மூன்றாவது காரியம், பவுல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி நீங்க அர்ப்பணி சொன்னோம், அப்ப நீங்க வேறே சிந்தனை வந்தாலும் ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவும் சிலுவை மரணத்தையே ஆரம்பத்திலிருந்து பேசிட்டு இருந்தார். ஆனால் அந்த மரணத்தின் முந்தின நாள் அவருக்கு வேறு சிந்தனை வந்துச்சு. இதிலிருந்து தப்பித்தால் பரவாயில்லையேன், அவருக்கு கூட ஒரு வேறு சிந்தனை வரத்தான் செஞ்சது. ஆனாலும் அவர் கமிட் பண்றதுல கரெக்டா இருந்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படியாக கடவுது என்று தொடர்ந்து அதே அர்ப்பணிப்பை அவர் மெயின்டைன் பண்ணார். மீண்டும் மீண்டும் அதே காரியத்தை சொல்லி ஒப்பு கொடுத்தார். அவருடைய சிந்தனையிலே மாற்றம் வந்தது. அந்த பாடுகளுக்கு பயந்த சிந்தனை மாறுது. பிதாவின் சிந்தை அவருக்குள் மறுபடியும் ஆழமாய் வந்தது. சிலுவையை அவர் தைரியமாய் சந்தித்தார், ஜெயம் பெற்றார். உங்கள் வாழ்க்கை அர்ப்பணி, ஆண்டவரே எதுக்காகப்பா என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, என்னை இன்னைக்கு தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன, என்னை தெரிந்து கொண்ட திட்டம் என்ன, என்னை பத்தி நீங்க என்ன எதிர்காலத்தை, என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க, அதை என் வாழ்க்கை நீங்க செய்வதற்கு என்னை விட்டுக் கொடுக்கிறேன். தைரியம் இருந்தா சொல்லுங்க, என்னை நீங்க தெரிந்து கொண்ட நோக்கத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க, அதற்கு என்னை விட்டுக் கொடுக்கிறேன். தைரியம் என்றா சொல்லுங்க, சொல்லுங்க, என்னை நீங்க தெரிந்து கொண்ட நோக்கத்திற்கு என்னை விட்டுக் கொடுக்கிறேன். அது சில நேரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், சில நேரத்தில் அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம்.
இயேசு கிறிஸ்துவுக்கே கூட அது கடைசி நேரத்தில் பிடிக்காத ஒரு காரியமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் தன் அர்ப்பணிப்பில் அவர் உறுதியாயிருந்தார். ஆண்டவர் உங்களுக்கு நடத்துவார். நமக்கு பிடிச்சிருக்குது பிடிக்கலன்றது முக்கியம் இல்லை, ஆண்டவருக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையான்றதுதான் முக்கியம். நமக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலன்றது வேற, நான் போற பாதை என் ஆண்டவருக்கு பிடிச்சிருக்குதா இல்லையான்றதுதான் காரியம். அதுதான் காரியம். ஸ்தோத்திரம். எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நாளிலும் அப்பா எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய சிந்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க வழிகாட்டினதற்காக ஸ்தோத்திரம். மாம்ச சிந்தைகளை மேற்கொண்டு கிறிஸ்துவின் சிந்தையால் நிறைந்து உமது சித்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பெற்று கடந்து வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் உமது பிள்ளைகளை புடமிடட்டும், ஒவ்வொருவரையும் உருவாக்கட்டும், உமது சித்தத்திற்குள் ஆழமாய் நடத்தட்டும். உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க, சொப்பனத்தில் பேசுங்க, வசனத்தில் பேசுங்க, அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நடத்துங்கப்பா. இந்த வார்த்தைகள் உறுதி செய்யப்படுவதாக காத்துக்கொள்ளுங்கப்பா. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும்